மீண்டுமாக நமக்கு ரொம்ப பிடித்த சங்கீதம் 19 நாம் பார்த்து வருகிறோம். 7, 8, 9 வசனங்களில் தேவனுடைய வார்த்தையின் போதுமான தன்மையை 6 வரிகளில் இதை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் என்றால் என்ன, அது நமக்கு என்ன செய்யும் என்பதை 4 வரிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். 7 வசனத்திலிருந்து பார்த்தோன்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. 1வது, அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய வேதம். 2வதாக, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமா இருக்கிறது. 3வதாக, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. 4வதாக, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இன்னைக்கு 6, 7 நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். 5வது குணாதிசயத்தை பார்த்தோம்னா, 9வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. இது என்ன, கர்த்தருக்கு வேதத்தை பத்தி சொல்லிட்டே வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு வருதே, என்ன அப்படின்னா, இதுவும் வேதத்தை பத்தி தான் சொல்லுது, அதை டிரான்ஸ்லேட் பண்ற விதத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வேதம் நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு கர்த்தருடைய வேதத்துக்கு ஒரு பேரா கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பயம், கர்த்தருடைய பயம்னு சில இடங்கள்ல வர்றதை நம்ம பார்க்கிறோம். அது வேதத்துக்கு தான் குறிப்பிடுகிறது. அது ஆக்சுவலா பார்த்தோம்னா, அது வந்து கர்த்தருடைய வேதம் நமக்குள்ள ஒரு உண்மையான பயபக்தியை ஏற்படுத்தி ஆண்டவரை உண்மையான விதத்துல தொழுது கொள்ள ஆராதிக்க நம்மளை நடத்துகிறது இல்லைங்களா. அநேக நேரத்துல பயம்ன்றது வேதத்துல வந்து ஒரு ஹா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒரு ரெவரன்ஸ், ஒரு வர்ஷிப் அப்படின்னா. இதுல என்ன சொல்லப்படுது, வேதம் தான் கர்த்தரை சுத்தமான உண்மையான விதத்துல ஆராதிக்கிறதுக்கு நமக்கு உதவுறது. ஒரு மேனுவல் மாதிரி, கடவுளை எப்படிங்க ஆராதிக்கணும், வேதத்தின்படி ஆராதி, அதான் இது சொல்லப்படுது. கடவுளை உண்மையான, வேதம் வந்து உண்மையான தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையை ஏற்படுத்துகிறது. இது எவ்வளவு முக்கியம். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நமக்கு வேதம் இல்லைன்னா தெரியவே தெரியாது. வேதத்தின்படி இல்லாத எல்லா ஆராதனையும் மாயமான ஆராதனை, பாவகரமான ஆராதனை, விக்கிர ஆராதனை, தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஆராதனை. ஆராதனைனாவே என்ன, நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப தப்பா ஆராதனை நடக்குது. ஆராதனைன்ற பேர்ல எவ்வளவு கூத்து நடக்குது இல்லைங்களா. ஆராதனை அப்படின்னா, ஒருத்தர் அருமையா சொன்னாரு, Worship is response to God's revelation. தேவனுடைய வெளிப்பாடுக்கு நாம் கொடுக்கிற பதில் தான் ஆராதனை. அதாவது கடவுள் வந்து தன்னுடைய வார்த்தையில அவர் வெளிப்படுத்துறார் அவர் மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அதெல்லாம் வெளிப்படுத்தி நம்ம அந்த வார்த்தையை படிச்சு கேட்டு புரிஞ்சிக்கும் போது நமக்கு வர ரெஸ்பான்ஸ், நமக்கு வர பதில், அவர் மேல வருகிற பயம், அவர் மேல வருகிற மதிப்பு, அவர் மேல வருகிற நன்றி, அதுக்கு பேர் தாங்க ஆராதனை. Worship is a response to God's revelation இல்லைங்களா. கடவுளுடைய வெளிப்பாடுக்கு நாம் அளிக்கிற பதில் தான் ஆராதனை. பைபிளே இல்லாம எப்படிங்க ஆராதனை பண்ண முடியும், யோசிச்சு பாருங்களேன். இயேசு சொன்னாரு, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை எப்படி, சத்தியத்தோடும் ஆவியோடும் சத்தியத்தோடும் இருக்கணும். சத்தியம் இல்லாம ஆராதனை கிடையாது. நம்ம தான் நினைச்சுக்கலாம் ஆராதனை செய்யறோம், ஜெபம் பண்றோம், நல்லா ஃபீல் பண்றோம், அது ஆராதனை கிடையாது. வேதம் மட்டும்தான் தேவனை சுத்தமாக பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிற விதத்துல ஆராதனை நமக்கு சொல்லி கொடுக்க, கற்றுக் கொடுக்கிறது. அதான் நம்ம சபையில ஃபாலோ பண்றது. ரிஃபார்ம் சத்தியத்துல நம்ம ஃபாலோ பண்றது ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப். அதாவது கடவுள் வந்து தன்னை ஆராதிக்கணும்னு சொன்ன தேவன் தன்னை எப்படி ஆராதிக்கணும்னு கூட நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒன்னாவது கற்பனை வந்து தேவனாகிய என்ன என்று வேற தேவர்கள் இருக்கக்கூடாது, என்னத்தான் நீ ஆராதிக்கணும், அது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது விக்கிரகங்களை வைக்காத நீ ஏன் சொன்னார், அதுவும் இதோ ஒன்னு மாதிரி நமக்கு நினைக்கணும் சில நேரங்கள் இல்ல. ரெண்டாவது கற்பனை, முதலாவது கற்பனையில என்னதான் நீ ஆராதிக்கணும், ரெண்டாவதுல என்ன சொல்றாரு, நான் சொல்ற விதத்துல தான் நீ என்னை ஆராதிக்கணும், உன் சொந்த விக்கிரகங்களை வச்சுக்கிட்டு நீ ஆராதிக்க கூடாது. அந்த ஆராதிக்கிற அவரை ஆராதிக்கிற வேற எந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னு தெரியும். ஆரோனுடைய பிள்ளைகளை எப்படி போட்டு அடிச்சார், ரெண்டு சாமியர்ல ஊசாவை போட்டு அடிச்சாரு. இன்னைக்கும் பிலிஸ்தியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுடைய உடன்படிக்கையை பெட்டி எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, கடவுள் அவங்க ஊர்ல பிசாசுகளோ வாதைகளோ பயங்கரமா அனுப்புனர். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் வேதத்துக்கு மதிப்பு இல்லாம வேதத்தின்படி ஆராதனை செய்யாததுனாலதான் பலவிதமான சரீர ஆவிக்குரிய வாதைகளை ஆண்டவர் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த அந்நிய அக்கினி பெந்தகோஸ்தலெல்லாம் செய்யறது என்ன, ஆண்டவரை ஆராதிக்கணும்னா எப்படி ஆராதிக்கணும், பைபிள் எப்படிலாம் போட்டிருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தேவை, நாங்களே ஆராதிப்போம். எப்படி ஆராதிப்போம், எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்படியே சாண்டிங். அங்க பஜனை பாடுறது இல்லைங்களா, பஜனை இந்த ஊர்ல பஜனை பாடுவோம், இங்க வந்து ஒரு சாண்டிங் அதான் ஆராதிப்போம், ஆராதனை ஆராதனை ஆராதனை, எல்லாரும் கண்களை மூடுங்கள் அப்படின்னு உளறிக்கிட்டே இருக்கிறது, ஒரு பஜனை பாடுறது. அது பார்த்தா அது சிரிக்கிறது, அது பார்த்தா அந்நிய பாஷை யோசிக்காதீங்க, ஒன்னும் யோசிக்காம ரபஷிபான்றது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் என்ன பண்றாங்க. இது ஆராதனைன்ற பேர்ல பிசாசுகளை தங்களுக்குள்ள வரவேற்கிறாங்க, பிசாசின் வல்லமையை உணர்ந்துகிட்டு ஆண்டவர் ஆராதிக்கணும்ன்றாங்க. அங்க சத்தியம் இல்லாத இடத்துல ஆண்டவர் ஆராதனையே இல்லை. நம்ம ஆராதனைய நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம், ஆனா அது எவ்வளோ ஆசீர்வாதமானது தெரியுமா. சில நேரத்துல வெளி ஜோடனைத்தான் இல்லை, கொஞ்ச நேரங்களில் டல்லா இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஆனால் அந்த உணர்ச்சி, அந்த பந்தா, அந்த மியூசிக்கு பேண்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வரும் வெளிப்பிரகாரம், இது ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் தேவனுடைய வசனத்தின் படி செய்யும்போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா. சத்தியம் போதிக்கப்படுற இடத்துல, சத்தியம் பிரசங்கிக்கப்படுத்துற இடத்துல, விளக்குற இடங்கள்ல வந்து நம்ம இருக்கிறதே பெரிய பாக்கியம். ஏன்னா அந்த இடங்கள்ல இல்லாம என்ன ஆகுதுன்னா, ஊரெல்லாம் பிசாசு பிடிச்ச மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ வாதைகள், எவ்வளோ கஷ்டங்கள், குழப்பங்கள், இருள், தேவனுடைய ஆவி ஆத்மாக்குள்ள வேலை செய்து நம்மளை புதுப்பித்து நம்மளை பேதைகளா இருக்கிற நம்மளை ஞானிகள் ஆக்கி நம்ம மனதை பிரகாசிப்பிக்கிற ஆராதனை இருக்கே, அது எவ்வளோ பாக்கியம், எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம எவ்வளோ ஆராதனைன்ற பேர்ல உலகத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறது மாத்திரம் இல்லை, அந்த ஆராதனை பேய்கள் கிட்ட இருந்தும் காப்பாத்துது. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆராதனை இல்லாம ஆண்டவர் உண்மையை ஆராதிக்காம ஒரு 3 மாசம் இருந்து பாருங்க வெளியே, எப்படி பிடிச்சிக்கோ உங்களுக்கு உலக கவலையும் உலக வஞ்சனையும் பேய்களும் அதெல்லாம். நான் ஒரு உதாரணம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு, இந்த பிசாசுங்கள்லாம் கற்பாம்பூச்சி மாதிரி ஒரு இடத்துல அப்படியே பயங்கரமாக கொச்ச கொச்சான்னு இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு லைட்டை போட்டோம்னா என்ன ஆகுது, அதெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்குது இல்லைங்களா, அந்த லைட் அதுக்கு தாங்க வரல. அதே மாதிரி தான் எந்த இடத்துல சத்தியம் இருக்கோ அங்கே இந்த அசுத்தாவிகளோ அவங்களுடைய டார்ச்சரும் பிரச்சனையும் இருக்க எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த அசுத்தாவிகள் எல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் டார்ச்சர்லாம் இல்லாமல் எல்லாம் ஓடி போய் இருக்கிறதுக்கு உண்மையான விடுதலை நமக்கு வர்றது சத்தியம் இருக்கிற இடத்துல தான். சில பேர் நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் ஒரு சிஸ்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இப்படி இருந்துச்சு, நான் நிற்கும் போது பாஸ்டர் எனக்கு அப்படியே ஒரு உருவம் தெரியும், அப்படியே பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது ஜன்னலில் ஒருத்தர் நிற்குவாங்க, அங்கே எனக்கு அப்படியே கழுத்தை நெருக்கிற மாதிரி இருக்கும், காதில் வந்து பேசுவாங்க, அப்படியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் நான் உண்மை பொய் அதெல்லாம் இது இல்லை, பிரம்மா இல்லை, அசுத்தாவிகளுடைய செயல்கள் அது. ஆனால் சத்தியம் இருக்கிற இடத்துல அந்த செயலெல்லாம் வேலை செய்யாது பாருங்களேன். சத்தியம் இருக்கிற இடத்துல எங்கே வெளிச்சம் வருதோ அது அந்த மாதிரி இடங்கள் இருக்காது. தான் அந்த அசுத்தாவிகள்கிட்டருந்து நம்மளை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, உலக கவலை உலக வஞ்சனைகிட்டருந்து நம்மளை காப்பாற்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் பாருங்களேன். இதான் ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிறதுனால வருகிற பாக்கிய நன்மைகள் சொல்லி முடியாது, அது என்ன முடியாது, அது சுத்தமானது. அது எதுதான் கத்துக் கொடுக்குது நமக்கு, நமக்கும் பைபிள் இல்லைனா நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், நானும் உங்களை கையெல்லாம் உயர்த்தி எனக்கு அதான் தெரிஞ்சிருக்கும், வேற என்ன தெரிஞ்சிருக்கும், பைபிள்ல எல்லாரும் எல்லாரும் தேவனை ஆராதிப்போமாக அப்படின்னுக்கிட்டு ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது பாருங்களேன், தேவனுடைய வசனம் தான் கர்த்த அது என்ன சொல்லுது பாருங்களேன், கர்த்தருடைக்கு பயப்படுகிற பயமே சுத்தமும். அப்படின்னா என்ன, எந்த விதமான அசுத்த ஆவியின் பிசாசின் போதகம் இல்லாமல், பிசாசின் வஞ்சனை இல்லாமல், எந்த வித மனுஷ கரை இல்லாமல், மனுஷனுடைய சித்தம் எண்ணம் பாவம் இல்லாமல், கரைபாடு இல்லாமல் சுத்தம். அது சுத்தமா தேவனை ஆராதிக்கிறது, தேவனுடைய வசனம் அதுவே சுத்தம். அது சுத்தமான உண்மையான மாயமற்ற ஆராதனையை நமக்கு செய்ய கற்றுக் கொடுக்கிறது தேவனுடைய வசனம். அந்த சுத்தமான வேதம் நம்முடைய மாயமாலத்தை சுத்திகரித்து, நம்முடைய இருதயத்தை வெட்டரங்கமாக்கி, பாவத்தில் இருக்கிற அன்பை நமக்கு வெறுக்க செய்து, நம்ம இருதயத்தை பரிசுத்த செய்து, தேவன் மேல அன்பையும் மெய்யான அன்பையும் ஏற்படுத்தி அவரை ஆராதிக்க நமக்கு செய்யுது. மாயமாலாம் அங்கே இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தை என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏன்னா அது சுத்தம். சுத்தம்ன்றது கெடாது இல்லைங்களா, சுத்தமாக நம்ம கை வச்சாதானே ஏதாவது கெட்டுறோம், ஏதாவது அழுக்கு இருந்தால் தான் கெட்டுடும். கெடுறது சாவு அழிவுன்னு வர்றதே கெட்டு போகிறதுனால. இது சுத்தமாக இருப்பதுனால் இதுக்கு என்றென்றும் இது நிலைத்திருக்கும். என்றென்றும் காலங்கள் மாறலாம், மனுஷங்களுடைய ட்ரெண்ட் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம், அரசாங்கங்கள் அவங்களுடைய புரட்சிகள் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ் மாறலாம், இப்படி தான் செய்யணும் அப்படி தான். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அது மாறாது. அது ஒன்றும் அப்டேட் பண்ண வேண்டியதில்லை, அதில் ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை, எடுக்க வேண்டியதில்லை. கலாச்சாரத்துக்கு படி சில பேர் அப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் பைபிள் படி நம்மெல்லாம் ஆராதிக்க முடியாது, நம்மெல்லாம் கலாட்சேத்திரம் அப்படி இப்படின்னு நாடகம்லாம் பார்த்துக்கிட்டு வந்தவங்க, அதனால பைபிள் படியெல்லாம் நம்ம ஆராதனை பண்ண முடியாது. டான்ஸ் ஆடுவோம் ஸ்டேஜில் இல்லைங்களா, பெண்களை பாட விடுவோம், அதெல்லாம் பெண்கள் டான்ஸ் ஆடும்போது எல்லாம் எவ்வளோ உற்சாகமாக இருக்கும், பெண்களை பேச விடுவோம், அதெல்லாம் நம்ம பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம இந்த கலாச்சாரம் அதெல்லாம். கர்த்தருடைய வேதம் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த கிராமமாக இருந்தாலும் என்றென்றும் நிலைத்திருக்கிற கர்த்தருடைய வேதம். சுத்தமான ஆராதனை வேணுமா, அவர் வார்த்தையின்படி செய் இல்லைங்களா, அது கெடுக்க பார்க்காது. எத்தனை பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க தெரியுமா, பைபிள்லாம் இப்போ வேலை செய்யாதுங்க. ஏன், இங்கெல்லாம் பைபிள் பிரசங்கம் இல்லை சபைகளில், அவங்களாம் நினைக்கிறாங்க பைபிள் வேலை செய்யாது, அது நிலைத்து இல்லை, அது போயிடுச்சு முடிச்சு போச்சு, இர்ரெலவென்ட் நவ். அதான் பெரிய பிரச்சனை, பிசாசுங்களுக்கு இடம் கொடுக்கறது. ஓகே, கடைசி இறுதி சிக்ஸ்த் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் அப்படின்னா என்ன, அவருடைய தீர்ப்புகள். கர்த்தர் தீர்ப்பை கொடுக்கிறார், உலகத்துக்கெல்லாம் நியாயாதிபதியான அவர், அவருடைய தீர்ப்பு, அவருடைய நியாய சபையில் முடிவெடுத்த தீர்ப்புகளை, இதுதான் உண்மை. கர்த்தருடைய தீர்ப்புகள் நியாயங்கள் உண்மை. அவர்படி யெகோவா தன்னுடைய நீதியான தீர்ப்புகளை, உண்மையான தீர்ப்புகளை நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் வேத வரலாறின் மூலமாகவும் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அது அவருடைய தீர்ப்பு. அவர் வந்து அது நமக்கு பரிந்துரை பேசி, அப்பா இதுதான் என்னுடைய தீர்ப்பு, இதுதான் என் பாவம், இதுதான் முடிவு, இதுதான் அழிவு, இதுதான் என்னுடைய வழியின் அவருடைய தீர்ப்பு, அவருடைய வேர்டிக்ட்ஸை எழுதி நமக்கு பிரமாணத்தின் மூலமாக, வரலாற்றின் மூலமாக, உதாரணங்கள் மூலமாக, ஓமைகள் மூலமாக நமக்கு எழுதி வைத்து உண்மையாக இருக்கிற மனதுகளுக்கு பரிந்துரை பண்ணுறார், இந்த வழியில் நட, உத்தமனா வலுவை உத்தமனா இருப்பேன்னு. நம்ம கர்த்தருடைய தீர்ப்பு எல்லாம் உண்மை. எவ்வளோ வாட்டி அது வருது பாருங்களேன், உண்மை உண்மை. ஏன்னா நம்ம பிசாசு பொய் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, நம்ம அது வேத சபையாக, கர்த்தருடைய வேதம் உண்மை. இந்த நம்புறீங்களோ இல்லையோ, ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. போன வாரம் நான் ஒரு புக் ஷாப்புக்கு போயிருந்தேன், அப்படியே புக் ஷாப்பு ஒரு 100,000 புக்கு கிட்ட இருக்கலாம், 3-4 மாடி, எல்லா புக்ஸு, எவ்வளோ பைத்திக்கார உளருங்க. அவர் எழுதுனது, இவர் எழுதுனது, ஹிஸ்ட்ரியில் எழுதுனது, கிளாசிக்கு, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அங்கே மூலையில் ஒரு கருப்பு புக்குது, பரிசுத்த வேதாகம். அது ஒன்று இருந்தால் போதும், அது ஒன்று தான் உண்மை. இதெல்லாம் போது சொல்கிறாரு, பொய் தரமா இதெல்லாம் ஞானம்னு சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் நம்பிக்கிட்டு, இதெல்லாம் படிச்சுக்கிட்டு, ஒரு பொண்ணு பார்த்த ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக புக்கு வச்சுக்கிட்டு இருக்குது, எல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கலான்னு, பா வாலிபு பொண்ணு. அது எவ்வளோ பைத்திகார்த்தனம். இந்த ஒரு புக்கு இருந்தால் நமக்கு போதும், நம்முடைய அழைப்பை தான் இந்த புக்கு உண்மை. இது இதுக்கு அதை நம்ம ஒட்டையாக கொடுக்கக்கூடாது. இது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மை உள்ளது, உண்மை உள்ளது. அது படைப்பை பற்றி உண்மை தெரிஞ்சுக்கணுமா? ஏன் போய் அதெல்லாம் படிக்கிற, புராணத்தை படிக்கிற, அதை படிக்கிற, அவன் சொன்னது இவன் சொன்னது அவர் சொன்னது இவன் சொன்னது அதெல்லாம் வேணாம். அவர் ஒரே ஒரு உண்மையான புக்கு. படைப்பு எப்படி ஆச்சு, இதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்குது, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழணும் அது சொல்லித்தருதே, பாவம்னா என்ன, நீதினா என்ன, எல்லாத்த பற்றி ஒரு அது அது எதுவுமே கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டியதில்லை, தயக்கப்பட வேண்டியதில்லை, இது நீதியா இது இல்லையா கெஸ் பண்ண வேண்டியதில்லை. உறுதியானது, உண்மையானது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ரெண்டு டிரான்ஸ்லேஷன், இது ரெண்டு விதமாக வாக்கலாம். இது அனைத்தும்னும் போது சின்ன சின்ன பாகங்களும் வேதத்தில் பார்த்தோம்னா, ஒரு ஒரு வசனம் எடுத்து டீட்டெயிலாக பார்த்தா அது உண்மை, மொத்தமாக எடுத்து பார்த்தாலும் உண்மை, எதுலேயுமே போயில்லை. பாருங்களேன், ஒரு வசனத்தை ஒரு புக்கில் ஒரு வசனத்தை எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரு வார்த்தையும் அதில் உண்மை, அது முழு புக்கும் உண்மை. நம்முடைய முப்பிதாக்கில் தான் இங்கிலீஷில் இன்எரண்ட் அண்ட் இன்ஃபாலிபிள்னு வாங்க. அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் அதில் உண்மை, ஒரு ஒரு சின்ன டீட்டெயிலாக உண்மை, அது முற்றிலுமாகவும் உண்மை. கடவுளுடைய நியாயங்கள்லாம் உண்மை. அதில் என்ன வருதுன்னா, அது என்ன மாதிரி எஃபெக்ட் ஏற்படுத்துது, அவை அதை டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அது முழுமையான நீதியை ஒரு மனுஷனுக்குள்ளே ஏற்படுத்துது, முழுமையான நீதி. ரெண்டு திமோத்தியில் அவர் சொல்லலையா, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக. இது பரிபூர்ண நீதி, முற்றும் நீதி உள்ளவனாக ஒரு மனுஷனை மாற்றது, வேறு எதுவுமே செய்ய முடியாது. இது போதும், இது ஒன்றும் அப்டேட் பண்ண வேண்டியது இல்லை, போதும். அதனால தான் வேதத்தில் ரெவலேஷன் 22 சொல்லுது, சேர்க்கவும் கூடாது. அது சேர்க்குறவங்களுக்கு என்ன செய்வான்னு இரு ஆண்டவர் வாதைகளை சேர்ப்பேன், இந்த ரெவலேஷன் புக்கில் வர வாதைகள் அதான் ஆயிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், இப்போல்லாம் கடவுளுடைய வேத கடவுள் என்னோடு பேசினார், இரவில் பேசினார், அங்கே பேசினார், அப்படிலாம் போய் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கடவுள் பெரிய சாபங்களை அனுப்புகிறார். இந்த ரெவலேஷனை போட்டிருக்க வாதைகள் அவங்களுக்கு வருது, அவங்களுக்கு வருது, அவங்க குடும்பங்களுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு வருது, அவங்க ஜெனரேஷன்ஸுக்கே வர வாதைகள். ஏன் வருது அந்த வாதைகள்? ஏன்னா கடவுளுடைய வேதத்தையே தாக்குறாங்க இவங்க. ஒரு மனுஷன் கடவுள் என்கிட்ட பேசினார்னா என்ன சொல்கிறான், அதை சொன்னார் இதை சொன்னார்னா, கடவுளுடைய வேதம் போதுமானது இல்லை, அதை படித்து தான் அவர் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அது பத்தாதுன்றதுக்காக என்கிட்ட வந்து வேதத்தை ஆண்டவர் என்கிட்ட பேசினார். எவ்வளோ தப்பு! அப்படின்னா என்ன சொல்கிறோம், வேதத்தில் அவர் பேசினது பத்தாதுன்றோம், வேதத்தை தாக்குறோம், ரொம்ப ஆபத்து. ஓகே, இந்த 6 காரியங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். என்ன ஒரு ஒரு ஈவுங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போய் பரலோகத்துக்கு போய் அப்போது பரிசுத்தாவியை அனுப்பி முழுமையான வேதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளோ பெரிய ஈவு. வாழ்க்கையில் நமக்கு என்ன தான் வேணும் யோசிச்சு பாருங்களேன், என்ன வேணும்? ஐயோ நான் மாறணுமே, நான் சரியில்லையே, நான் பாவியாக இருக்கிறேனே, நான் மாறணும்னு ஆசைப்படுறோமா? கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை முற்றிலுமாக புதுப்பிக்கிறது. ஐயோ இந்த உலகத்தில் ஞானமாக வாழணும், எதை ஏற்றுக்கணும் எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இந்த உலகத்தில் ஞானமாக நேவிகேட் பண்ணி கடந்து இந்த உலகத்தில் போகணும், பேதையை ஞானி ஆக்குறது. ஐயோ இந்த உலகத்தில் எல்லாம் சந்தோஷம்லாம் வருது போதுனா, ஒரு நிரந்தர இருதய சந்தோஷம் எனக்கு வேணும், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது தேவனுடைய வசனம். ஐயோ எல்லாம் மங்களாக இருக்குது, இன்னும் தெளிவில்லை, ஒரே டென்ஷன், ஒரே குழப்பம், வாழ்க்கையில் என்ன செய்யறதுன்னு தெரியல, வாழ்க்கையே புதிராக இருக்குது, கண்களை புதுப்பிக்கிறது இல்லைங்களா, கண்களை புதுப்பிக்கிற கண்களை என்லைட்டன் பண்ணுது, தெளிவாக்குறது, எல்லா சூழ்நிலையையும் எல்லா காரியங்களையும் கண்களை தெளிவாக்குகிறது. ஒரு என்ன வேற என்ன வேணும்? ஒரு செத்த பாவியை முற்றிலுமா மறுபடியும் பிறப்பித்து பேதையா இருக்கிற அவனை ஞானியாக்கி தெய்வீக சந்தோஷத்தினால் இருதயத்தை புதுப்பித்து அவனை முற்றுமுழிய நீதிமானாக மாத்த வல்ல வேதம். 2 Timothy 3 வந்தையில் போட்டிருக்க தேவ வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகும்படி, தேறினவன் ஆகணுமா? அந்த லைப்ரரியில் இருக்கிற 10,000 புக்ஸ் நீ படிக்க வேண்டியதில்லை, தேறினவனா கேரக்டரில் உண்டு எல்லாத்துலேயும் தேறினவன் ஆகும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவன் ஆகும்படி வேத வாக்கியங்கள் போதுமானது. நமக்கு போதுமானது. இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்தது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. அதனால்தான் சங்கீதக்காரன் 10வது வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. அவரு வார்த்தைகளை தேடுறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் என்ன பண்றாரு, எவ்வளவு மதிப்புடையது. வாழ்க்கையில ரெண்டு தான் நமக்கு தேடுறோம், நமக்கு ஒரு ட்ரெஷர் வேணும், சொத்து நமக்கு ரொம்ப மதிப்புடையது நம்ம கையில இருக்கணும். ரெண்டாவது நம்ம இன்பத்தை தேடுறோம், ரெண்டும் அங்க இருக்குது. பெரிய கோல்டு ட்ரெஷரா, தேன்ல மது அடவர இன்பமா, யோசிச்சு பாருங்களேன். ரெண்டு அவர் கொடுக்குற தி கோல்டை விட பெரிய ட்ரெஷர் பாயுது, தேனை விட மதுரமானது அப்பாயுது. உலகத்திலேயே பெரிய ட்ரெஷர், பெரிய பெரிய சொத்தை நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அந்த காலத்துல கோல்டு இல்லைங்களா? இப்போவும் கோல்டு தான், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. பாருங்களேன் அந்த மெட்டஃபர், அந்த அடைமொழி எப்படி அந்த ஃபோர்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிற மாதிரி. என்ன சொல்கிறாரு, அவைகள் பொன்னிலும், அதோடு நிற்கிறாரா, இல்லை மிகுந்த பசும் பொன்னிலும், வெறும் பொன் இல்லை பசும் பொன், வெறும் பசும் பொன் இல்லை மிகுந்த பசும் பொன். பசும் பொண்ணுன்னா என்ன, பியூர் கோல்டு, கோல்டில் வெக வகையாக இருக்குது, 24 கேரட் தான் இருக்குது, அது 99.95%, அதை விட கோல்டு, பியூர் கோல்டு, பசும் பொன். கோல்டுனா கோல்டு, எவ்வளோ அதை விரும்புகிறோம். அதுவும் பசு மிகுந்த பசும் பொண்ணால் எவ்வளோ இருக்க முடியும், எவ்வளோ கோல்டுங்க வேணும் உங்களுக்கு? ஒரு டன் இருந்தால் போதுமா? ஒரு டன் கோல்டு வருதுன்னு வைங்களா, அதை எப்படி விரும்புவீங்க? யாரோ சொல்கிறாங்க ஒரு டன் கோல்டு உங்களுக்கு கொடுக்குறாரு, எப்படி விரும்புவாங்க, எவ்வளோ ஆசைப்படுவாங்க? எத்தனை பேர் அந்த கோல்டுக்காக தங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் விட்டுட்டு, ரெஸ்ட்டை விட்டுட்டு, இரவும் பகலும் வேலை செஞ்சு எவ்வளோ உழைக்கிறாங்க, பணக்காரர் ஆகணும், கோல்டை சம்பாதிக்கணும், வசதியை சேர்க்கணும், சொத்தை சேர்க்கணும்னு எவ்வளோ முயற்சி. வாழ்க்கையும் உடம்ப கூடன்னு பார்க்காம உடம்ப கூட கெடுத்துக்கிறாங்க. எத்தனை ஆண்கள் பெண்கள் எவ்வளோ காலையில் எந்திரிச்சு உழைச்சி எத்தனை வருஷம் சேவ் பண்ணி சீட்டெல்லாம் போட்டு சேவ் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எத்தனை வருஷம் சேவிங்ஸ் இன்வெஸ்ட். தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா, அப்பா அதை விட கோல்டை விட விரும்பி, எவ்வளோ விரும்புகிற அந்த கோல்டை, எவ்வளோ முயற்சி போட்டு, எவ்வளோ தன்னை வருத்திக்கிட்டு, எவ்வளோ விரும்புகிற. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. கர்த்தருடைய வேதம் வந்து அதை விட அதிகமாக விரும்பப்படத்தக்கதப்பா. நம்ம நம்புறோமா? பசும் பொன்னிலும், ஒரு டன்னு கோல்டை விட, பியூர் கோல்டை விட. அவர் வார்த்தைகளாக அடக்கிட்டு போறார். வேத சத்தியம் எவ்வளோ நம்ம ஆத்மாவை உச்ச கட்டத்தில் ஐஸ்வர்யவான்களை ஆக்கோனா, இதான் குட், இது பெட்டர், அதை விட இதான் பெஸ்ட்டுப்பா, இதான் பெஸ்ட், இது அதை விட பெஸ்ட். ஏன் கோல்டு எவ்வளோ என்னங்க சொல்கிறீங்க, எவ்வளோ விரும்புகிறாங்க கோல்டு, உரலாக விரும்புகிறாங்க. ஆனால் அதனோட பயன் ஓரளவுக்கு தான். ஒரு டன்னு கோல்டு இருந்தாலும் அது வெறும் உடம்புக்கு தானே போட்டுக்க முடியும், வேறு ஏதாவது பண்ண முடியுமா? உடம்பெல்லாம் அலங்காரம் கோல்டாக போட்டுக்காங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையும் உதவுமா? அடுத்த வாரம் நீங்கள் சாக போகிறீங்கன்னா என்னத்துக்கு அவ்வளோ கோல்டு, ஒரு டன் கோல்டு என்ன பண்ணும் அது? ஒன்றும் உதவாது, அது நீண்ட காலத்துக்கு வராது. ஆனால் வேத வாக்கியமோ வெறும் நம்முடைய உடம்பை மாத்திரம் பாதுகாக்கிறது இல்லை, நம்ம ஆத்மாவையும் புதுப்பிக்கக்கூடியதே. எந்த கோல்டு செய்ய முடியும்? நான் அடுத்த வாரம் சாவுறேன்னா கூட, நாளைக்கு சாவுறேன்னா கூட, இன்றைக்கும் என்ன வேல்யூ அதுக்கு இருக்குது? இந்த காலத்துக்கும் சரி, நித்தியத்துக்கும் சரி, என்ன வேல்யூ அதுக்கு இருக்கு? அதான் சொல்றாருப்பா, உங்களுக்கு முன்னாடி வேத வாக்கியமா கோல்டான்னு வச்சா வேத வாக்கியத்தை தெரிந்துக்கொள். உனக்கு முன்னாடி அதிக கோல்டா, ரொம்ப கோல்டு, ஒரு டன் கோல்டு வைக்கிறாங்கன்னு வை, அதுவா உனக்கு வேத வாக்கியமான, வேத வாக்கியத்தை தெரிந்துக்கொள். இன்னும் அடுக்கிட்டு, அதை விட உனக்கு ஃபைன் கோல்டு, 24 கேரட் கோல்டுப்பா, ஒரு டன் கோல்டுப்பானா, அதையும் தூக்கி போடு, அதை விட பெருசு. ஏன்னா வேத வாக்கியத்தை அறிந்து அதன்படி நடக்கிறது வந்து, இந்த உலகத்தில் எவ்வளோ சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் அது உனக்கு நடக்காது. அதனுடைய நன்மைகள் வேத வாக்கியம் கொடுக்கிறது அது கொடுக்காது. ஆவிக்குரிய பொக்கிஷம் அதை விட பெருசப்பா. எவ்வளோ அதை விரும்பி எவ்வளோ ஊக்கத்தோடு உலகத்தில் தேடுறாங்க கோல்டு கீல்டு. தாவீது என்ன சொல்றாரு, அதை விட நீ விரும்பணும், அதை விட இதை விரும்பணும்ன்றார். என்ன அது மனசுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும், என்ன அமைதலை கொண்டு வரும், உள்ளுக்குள்ள எவ்வளோ ஆறு போல சமாதானம், நிம்மதி, சந்தோஷம். எந்த எவ்வளோ டன்னு கோல்டு வச்சிருந்தா அது கொண்டு வரும், ஒன்றும் இல்லை. ஒரு அரை சவரன் கோல்டு வச்சாவே என்ன டென்ஷன், ஐயோ எங்கே வைக்கிறது இதை, பீரோவில் வச்சா அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க இவங்க தூக்கிட்டு போகிறாங்கன்னு எடுத்துகிட்டு போய் பேங்க் லாக்கரில் வைக்கிறது அதுவே டென்ஷன். என்ன தேத வசனம் கொடுக்குற என்ன ஞானம் அது கொடுக்குது, என்ன அமைதல், என்ன சந்தோஷம், வேதம் படிக்கிறதுனால வருகிற நிம்மதி எது கொடுக்க முடியும், எத்தனை கோல்டு கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆத்மாவை எவ்வளோ பவர்ஃபுல்லாக அது மாற்றுது, மனதெல்லாம் மாற்றுது, தெய்வீக சாயலாக நம்ம மாற்றுது. பணம் மாத்திரம் இல்லை, இன்பம் வேணுமா உங்களுக்கு பாருங்களேன். நம்ம சில பேருக்கு பணம்லாம் இல்லைங்க, என்ஜாய் பண்ணுங்கள், எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்கள். அது என்ஜாய்மெண்ட்டும் அவர் சொல்கிறார். அந்த காலத்தில் என்ஜாய்மெண்ட்டுனா தேன் இல்லைங்களா, தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெகுலராக சாப்பிடுவாங்க. அதோ ரொம்ப ரொம்ப டிலிஷியஸ் தேன், ரொம்ப இன்பமான தேன் எது தெரியுமா, அது தேன் கூட்டிலேருந்து ஒழுவும் போது அங்கே தான் தேனுங்க வாலிப ஹெங் பீஸ்ன்னுவாங்க இல்லைங்களா, வயசான பீஸ் வெளியே இருக்கும், அது ஹெங் பீஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும், சின்ன சின்ன குட்டி பீஸ் அதுக்குள்ளேருந்து வர்றது ரொம்ப டேஸ்டாக, பயங்கர டேஸ்ட். அந்த கூட்டிலேருந்து உழுவுறது, ஏன்னா குட்டி குட்டி வாலிப தேன்கள்லாம் இருக்கிறது, அது வெள்ளை பால் மாதிரி இருக்குமா, அதுதான் அவர் சொல்கிறார். பாருங்களேன், தேனிலும் தேலி தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேலி தேனிலும், வெறும் தேன் அதோடு அடக்கிறாரு, வெறும் தேன் இல்லைப்பா, தேலி தேன் எடுத்துக்க தேன் கூட்டிலேருந்து ஒழுவுது, ஃப்ரெஷ்ஷு ஹனி. அதை விட வேத வசனம் அதிக இன்பத்தை கொடுக்கும்ன்றாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, வயசானவங்களுக்கு ஆதாயத்தின் மேலே தான் கண்ணு, சொத்து சேர்க்கணும் அது இது இதுன்னு, வாலிபர்களுக்கு என்ஜாய் பண்ணணும், ரெண்டுமே வேதம் கொடுக்குது. உனக்கு ஆதாயம் வேணுமா, தங்கத்தை சேர்க்கணுமா, மிகுந்த தங்கத்தை சேர்க்கணுமா, அதை விட மதிப்பையா வேதம். இன்பம் வேணுமா, தேன் கூட்டிலேருந்து வருகிற உச்சக்கட்ட இன்பம், வேதத்தை நன்றாக புரிந்து அந்த தெய்வீக வெளிச்சம் மனசில் வந்து கொடுக்குற சந்தோஷம், சந்தோஷங்கள்லேயே உச்சக்கட்ட சந்தோஷம் அதுதான், ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டிலைட்னுவாங்க. மனுஷனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய உன்னத சந்தோஷத்திலேயே பிறந்த சந்தோஷம் வேத வசனத்தின் மூலமாக தான் வருது. அது அதுக்கு முன்னாடி எந்த உலக சந்தோஷமும் ஒப்பே கிடையாது. தேலி தேன் குடிக்கும் போது ஆஹாஹா என்ன இன்பம், அதை விட உயர்ந்த இன்பம் வேதம் நமக்கு கொடுக்க முடியும். மோஸ்ட் டெலிஷியஸ் இல்லைங்களா, வேதத்தின் சத்தியங்கள் நமக்கு கொடுக்க முடியும். ஓகே, வேதத்தை எந்த அளவுக்கு மதிப்புடையது, எந்த அளவுக்கு இன்பம் நிறைந்தது அப்படின்னு நமக்கு சொல்ற ரெண்டு ஆர்குமெண்ட் அங்கு கொண்டு வர, வேதத்தை நேசிப்பதற்கு என்ன ஆதாயமா சொத்தா, வேதத்தை விட சொத்து இல்லையா, இன்பமா, வேதத்தை விட இன்பம் வேற எங்கேயும் கண்வி கொடுக்க முடியாது, ரெண்டு காரியங்களை அவர் கொண்டு வர. இதை நம்மளை கன்வின்ஸ் பண்ணுமா, என்ன கேட்குற நீங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதை நீங்கள் நம்புவீங்களா, வேதத்தை விட வேதம் படித்து வேதம் தியானித்து வருகிற மதிப்பு இன்பத்தை விட உலகத்தில் வேதத்தை ரெகுலராக படிக்கிறதுனால, வேதத்தை ரெகுலராக தியானிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்தோன்னா, அதை விட நம்ம என்னதான் படித்தாலும், எத்தனை சினிமாக்கள் தான் பார்த்தாலும், எத்தனை மணி நேரம் மொபைலில் நோண்டிக்கிட்டு இருந்தாலும், வேதத்தை படித்து அது ஏற்படுத்துகிற பாதிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மதிப்பை விட இன்பத்தை விட வேறு எதுலேயுமே கிடைக்காது நமக்கு, வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஏன்னா தேவன் கர்த்தருடைய வேதம் இது, அவரை விட வேறு எல்லாம் நம்ம சந்தோஷத்தை அறிஞ்சவங்க வேறு இல்லை, அவரை விட எல்லாம் உலக சூழ்நிலையை அறிஞ்சவர் வேற இல்லை, நியூஸை அறிஞ்சவர் வேற இல்லை, சுற்றுச்சூழ்நிலையை அறிஞ்சவர் வேற இல்லை, எதிர்காலத்தையும் நிகழ்காரியத்தையும் எது சந்தோஷம் கொடுக்கோ, அவரை விட அழகானவர் இன்பமானவர் வேற இல்லை, அவரை விட அழகான ஃபிலிம் ஸ்டார் வேற இல்லை, அவர் ரொம்ப பிரயோஜனம் நமக்கு, ரொம்ப இன்பத்தை கொடுக்கணும், மிகுந்த நம்ம சந்தோஷம் பூரணமாக இருக்கணுன்றது வேதத்தை எழுதி வச்சிருக்கார். அதை உக்காந்து நம்ம அவர் காலடியில் உட்காந்து நம்ம மனதெல்லாம் அந்த ஞானத்தில் ஊற போடலன்னா நம்மள மாதிரி பைத்தியக்காரங்க வேற இல்லை. சுய தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறோம், வேற ஒன்றும் இல்லை. சூசைட் தான், ஹோமசைடுன்னு நம்மளையே நம்மளை அழிச்சுக்கணும்னா, நம்மளையே நம்ம ஸ்லோவாக பாய்சன் குடிச்சு நம்மளை அழிச்சுக்கணும்னா வேதம் கிட்டேயே வராதிங்க. உங்கள் வாழ்க்கையை மற்றதில் செலவிடுங்க. தேவன் தான் நம்ம கண்களை திறக்கணும். ஆனஸ்டா நீங்க கேட்டு பாருங்க, வேதம் எவ்வளோ மதிப்புடையதா இருந்தா, உலகத்துல எல்லாம் சொத்தை விட விரும்பத்தக்கது. நான் காலையில எந்திரிச்சு உழைச்சி டிஃபன் கட்டிட்டு வேலைக்கு போய் எல்லாம் சம்பாரிச்சு சம்பளம் வரணும்னு எவ்வளோ முயற்சி செய்யும், அதை விட விரும்பத்தக்கது வேதம். இந்த உலகத்திலேயே பெரிய இன்பங்கள் என்ன, அதை விட பெருசுப்பா வேதம் இன்பம் வேதத்துல இருக்குப்பா. ஆனா ஏன் எனக்கு அது இல்லை? அப்படி ஒன்று பைபிள் பொய்யா இருக்கணும், இல்லை நான் குருடா இருக்கணும், இல்லைங்களா? வேதம் பொய் இருக்க முடியாதே, தான் உண்மை உண்மைன்னு படிச்சுட்டு வரமே. நீங்களும் நானும் குருடா, பாவ வழியில உலக வழியில மற்ற காரியங்களை உலகத்தை நாடிக்கிட்டு இந்த பொண்ணுங்களையும் தங்கத்தையும் இன்பங்களையும் தேன்களையும் நாடிக்கிட்டு இருக்கிறோம். அதை விட விரும்பத்தக்கது இல்லையா? ஆண்டவர் நமக்கு இப்படி மாத்துட்டோம் இல்லைங்களா? இதோட படித்ததோடு விட்டுறாதீங்க. பரிசுத்தாவி உங்க கண்களை திறந்தாருன்னா நம்ம ஜபத்துல படிக்கிறோம். போன வாரம் படித்தோம், ஒரு ஜபம்னு பார்க்கும்போது ஆண்டவரே உங்களுடைய வேதம் இவ்வளோ அதிசயமா இருக்கும்போது எனக்கு ஏன் ரெகுலராக படிக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனோட மதிப்பு தெரியாத குருடனா நான் இருக்கிறேன்னே, அதனோட இன்பத்தை அனுபவிக்க முடியாத அது இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றேனே, என்ன வீண் வாழ்க்கை! இந்த வாழ்க்கையை மாத்துங்க, என் கண்களை திறங்க. தாவீது கேட்ட மாதிரி அதிசயமான காரியங்களை காணும்படிக்கு, இன்பத்தை உங்களுடைய வேதத்துல காணும்படிக்கு, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமாய் இருந்து பிரியமாய் இருந்து பிரியம். வேதத்துல ஏன் நமக்கு பிரியம் இல்லை இல்லைங்களா? அது ரொம்ப ஆபத்துங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு நீங்க ஆபத்துல இருக்கீங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆவிக்குரிய தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுல இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாத்தணும், மன்றாடுங்க. ஆண்டவர் கண்ணை திறப்பார், ஏன்னா அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. அந்த இன்பத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்திட்டோம். ஜெபம் பண்ணலாம் தொடர்ந்து.